நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தாவை போற்றி புகழ்ந்து பாடினோம். உம்முடைய சமூகத்திலே வேத வசனங்களை வாசிக்க கேட்டோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதிகளை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், நமக்கு துணை நிற்கின்ற தேவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். Our God is a God who stands with us. நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அவர் உடன் நிற்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தனித்தன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற சிறப்பான அந்தஸ்து என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் ஒருவேளை நாம் நினைக்கிறோம் நம்மோடு கூட இவர்கள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பொருட்கள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலை வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அடிப்படையில் தான் இந்த நாளில் நாம் வேத வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் இருந்து ரெண்டு காரியங்களை நம்ம முதலாவது நம்ம மேற்கோள் காட்டிவிட்டு நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஒன்று நாளாகமும் 15:9 வசனத்தை வாசியுங்கள். 2 Chronicles 15:9, நாட் ஒன்று. It is 2 Chronicles 15:9. போதும். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் யாரோடு கூட இருக்கிறதை கண்டார்களாம். அங்கே வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அருமையான அவரை தேடின ஜனங்கள் அல்லது அவருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல ஆசாவோடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தனித்தன்மையானது. அநேக மக்கள் அவனை சுற்றிலும் இருக்கிறார்கள். அந்த திரளான ஜனங்கள் ஒரே காரியத்தை சொல்லுகிறார்கள். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஏனென்றால் அவனோடு கூட தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவர் சாட்சி அல்ல, ஒரு சிறு கூட்ட சாட்சி அல்ல, ஒரு பெரும் கூட்ட சாட்சியை நாம் பார்க்கிறோம். பவுலடியார் அதை இன்னொரு விதமாக நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் வாசிக்க கேட்ட 2 Timothy's புஸ்தகம் 4:17, 2 Timothy 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த இடத்துல அருமையான பவுல் சொல்லுகிற காரியம், கர்த்தரோ என்னோடு இருந்தார். இட் இஸ் a testimony of Paul saying that God was with me. ஆண்டவர் என் அருகில் நின்றார், என்னோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பவுல் சொல்றாரு, அவர் என்னோடு இருந்து என்ன செய்தாராம், என்னை பலப்படுத்தினார், அவர் என்னை விடுவித்தார், அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று சொன்னால், என்னை அவரை போல அல்லது அவருடைய அவர் நான் எங்கே என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அங்கே என்னை கொண்டு போய் சேர்த்தார், அதற்காக என்னோடு இருந்தார். ஒருவேளை தேவன் நம்மோடு இருக்கிறாரா? This is a main question for many Christians. அநேக மக்களுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர முடியவில்லை? What are the reason behind?
தேவன் நம்மோடு இருக்கிறார். பல நேரங்களில் நாம் அதை அறிய தவறிவிடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆசா அங்கே ஆசாவுக்கு அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள். 1:2 பதினைந்தாவது அதிகாரம் 2 வசனம். போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற உண்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசியாகிய அசரியா அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆசாவின் வாழ்க்கை மற்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை. ஆசாவின் வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா? அவன் முதலாவது தேவனை தேடுகிறவனாக இருந்தான் என்பதை நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். 4 வசனத்தை பாருங்கள். அவர்கள் தேவனை தேடின பொழுது அவர் அங்கே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசாவின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அவன் தன் தகப்பனுடைய வழியெல்லாம் தவிர்த்து விட்டு அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேசத்தை எல்லாம் சுத்திகரித்தான், தேவனை தேடினான், தேவன் அவனை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்தார். வாழ்க்கையில் அவன் தேடுகிறவனாக இருந்து கொண்டே இருக்கிறான். இது எப்படி இருக்குன்னா, எப்பெல்லாம் நமக்கு ஒரு தேவை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் போய் தேடுகிற ஒரு பழக்கம். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறார், நீ தேடுகிறவனாக மாத்திரமல்ல இன்னும் நீ முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போதான் பிரியமானவர்களே என்ன நடக்கிறது, 14 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே அவனுடைய யுத்த களத்தில் அவனுக்கு எதிர்த்து ஒரு பெரும் கூட்ட மக்கள் வருகிறார்கள். 14:9 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே 1,000,000 மேலான ஒரு பெரிய சேனை ஒன்று எதிர்கொண்டு வருகிறது. அப்பொழுது ஆசா என்ன செய்கிறான், தன்னுடைய சிறிய படை, இவங்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 3,00,000 போல ஒரு 600,000 படை உள்ள வீரர்கள் இவர்கள் எதிர்த்து போகிறார்கள். அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறான். ஆயத்தம் பண்ணிவிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். தேவனை பார்த்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, ஒரு ஜெபம் சொல்லுகிறான். அந்த வேத வசனத்தை வாசியுங்கள், 11 வசனம், 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இப்பொழுது கூப்பிடுகிறான். யுத்த களத்திலே எதிர் அணியினர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள், இவனுடைய அணியினர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவன் சொல்லவில்லை இப்பொழுது யுத்தத்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி, எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டான். அவனுக்கு தெரியும் தன்னிடத்தில் இருப்பது எதிராளியை விட குறைவான ஒரு பலன், எதிராளியை மேற்கொள்ள தன்னிடத்தில் பூரண பலன் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, தன் ஜனக்கூட்டத்தை நிற்க வைத்துவிட்டு தேவனை நோக்கி அவன் சொல்றான். தேவனை பார்த்து சொல்லுகிற அந்த ஜெபத்தில் உள்ள காரியத்தை பாருங்கள், வாசிங்க. கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அந்த விசுவாச அறிக்கையை சொல்லுகிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, பலனுள்ளவன் பலன் இல்லாதவனுக்கெல்லாம் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஒருவேளை எனக்கு அது கடினமாக தோன்றுகிறது, என் வாழ்க்கையை குறித்து எனக்கு பயமாய் தோன்றுகிறது, ஆனால் இது உமக்கு லேசான காரியம் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அந்த ஜெபத்திற்கு பிறகு அவர்கள் யுத்தத்திற்குள் போகிறார்கள். யுத்தத்தில் எதிராளியை மடங்கடிக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட தங்களுடைய தேசத்திற்கு திரும்புகிறார்கள். உச்சக்கட்ட சந்தோஷத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய அசரியாவை அனுப்புகிறார். அசரியா இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுவது ஒன்று, ஆண்டவரோடு இருப்பது இன்னொன்று. ஆண்டவரோடு தேடுவது நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் செய்யலாம், ஆனால் தேவனோடு இருப்பது என்பது தேவனுடைய விருப்பம். ஜஸ்ட் சீக்கிங் காட் மே பி அவர் பார்ட், but being with our God is God's desire. அது தேவனுடைய விருப்பம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அப்போ ஆசா கேட்கிறான், ஆண்டவரே நான் தான் உண்மை தேடினேனே, நான் வாரத்திற்கு ஒரு முறை உண்மை தேடினேன், எங்கெல்லாம் ஜபங்கள் நடந்தது அப்பொழுது அது போதாது, நீ 24 மணி நேரத்தில் நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை என் அருகில் நீ இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆசாவுக்கு புரியவில்லை, அப்படின்னா என்ன ஆண்டவரே? அதை தான் 3 வசனத்திலே நமக்கு கற்றுத்தருகிற வாசியங்கள், 1:15, 2:15, 3 வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. ஆண்டவர் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை, இஸ்ரவேலிலே தேவன் இருந்தார் ஆனால் மெய்யான தேவன் இல்லை. அதற்கு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்குள் தேவன் இருந்தார், தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் தேவன் இல்லை. பல நேரங்களில் நாம் ஆண்டவரை எங்கே வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? நம்முடைய குடும்பத்தில் தேவன் எங்கே இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் தேவன் எங்கே இருக்கிறார்? இங்கே வேதம் சொல்லவில்லை இஸ்ரவேலில் அநேக நாளாய் தேவன் இல்லை. அநேக நாளாய் மெய்யான என்ற வார்த்தை, அவர்கள் தேவனை வைத்திருந்தார்கள், தேவனை தேவ ஆலயத்தில் வைத்திருந்தார்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்திருந்தார்கள், என்றைக்காவது ஒரு முறை தேடி போய் பார்க்கிற மக்களாய் வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆசாவே நீ தேடினாய், ஆனால் நான் சொல்றேன் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்படின்னா அவர் கற்றுக் கொடுக்கிற உண்மை என்ன? நான் மெய்யான தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறார், மெய்யான தேவன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் தேவன் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றார், வாசியுங்கள், உபதேசிக்கிறதற்கு ஆசாரியனும் இல்லை. இஸ்ரவேல் ஆசாரியன் இல்லையா? ஆசாரியன் இருக்கிறான், ஆனால் தேவ சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை திருச்சபைகளில் வேத வசனத்தை வேதத்தில் உள்ளபடி சொல்லுகிறார்கள்! இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் பிரசங்கங்கள் என்பது மனிதனை மயக்குகிறதா இருக்கிறது, அநேகருடைய உள்ளத்திற்கு இனிமையாய் பேச வேண்டியதா இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆசாரியன் இருக்கிறான், ஆனால் ஆசாரியன் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவில்லை, நேரத்தை போக்கடித்துக் கொண்டிருக்கிறான். ஆசா கேட்கிறான், ஆண்டவரே எத்தனை ஆசாரியர்கள் என்னுடைய தேசத்தின் எல்லையில் இருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய உபதேசம் இல்லை. அவர்களுடைய மன விருப்பத்தை ஜனங்கள் மனதை திருப்திப்படுத்தும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 3 காரியம் பாருங்கள், அந்த வசனம், வேதமும் இல்லை. வேதம் இல்லையா? ஆண்டவர் கற்பனைகள் கொடுக்கவில்லையா? தோல் சுருள்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே 10 கற்பனைகள் உள்ள பலகைகள் இருந்தது, அங்கே தோல் சுருளில் தேவனுடைய நியாய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் வேதம் எங்கே இருக்க வேண்டும்? மனிதனின் இருதயத்தில் இருக்க வேண்டும், அவன் கண்களின் பார்வைக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஆனால் ஆசாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் வேதம் இல்லை. வேதம் இருக்கிறது ஆனால் மனிதருடைய வாழ்க்கையில் வேதம் இல்லை. இப்பொழுதுதான் ஆசா புரிந்து கொள்ளுகிறான், ஆண்டவரே அப்ப உண்மையாகவே நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆசா நினைத்தான், நான் தேவன் கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார், நாங்கள் தேசத்தில் வெற்றியை கண்டோம், அது போதாது. ஒருவேளை நாமெல்லாம் ஜெபித்திருக்கலாம், பல நன்மைகளை பெற்றிருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம், அது போதாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இன்னும் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். அதை தான் 2 வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். அடுத்த ஆப்ஷன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களோடு, நான் உங்களோடு இருப்பேன். பிரியமானவர்களே, 3 காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது காரியம், 8 வசனத்தை வாசியுங்கள், 15:8. போதும், அவன் முதலாவது என்ன செய்கிறான் பாருங்கள்,
ஆசா இந்த வார்த்தைகளை கேட்கிறான். ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனோடு கூட நாம் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய விருப்பத்தை சொல்ல ஆரம்பிப்பார். இப்ப நம்ம ஒரு நண்பரோடு பேசும் பொழுதுதான் அவருடைய மன விருப்பத்தை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல இங்க ஆசாவோடு கூட தேவன் பகிர்ந்து கொண்ட காரியத்தை அந்த 4, 5, 6, 7 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் தூரப்படுத்தவில்லை, உடனடியாக என்ன செய்தான் தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டவுடன் தீர்க்கதரிசியின் வார்த்தை வருகிறது. அங்கே ஓதியத்தின் தீர்க்க தரிசனத்தை அவன் கேட்கிறான். கேட்டவுடன் அவன் திடன் கொண்டு முதலாவது என்ன செய்தானாம்? அருவறுப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் இருந்து அகற்ற ஆரம்பித்தான். He started renovating the land. அவன் இருந்த பட்டணத்தின் எல்லைகளில் எல்லாவற்றிலும் இருந்த அருவறுப்புகளை அவன் என்ன செய்தான்? அகற்ற ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம், ஆசா தேவனுடைய சமூகத்திலே தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் தேசத்தில் தேவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அருவறுப்பானவைகளை நான் நீக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றான். ஒருவேளை இதற்கு முன்ன அவன் என்ன செய்தான் பாருங்கள், 2 Kings 14:4 வசனங்கள். பிரியமானவர்களே, 14 அவன் ஆல்ரெடி முதல் முறையாக என்ன செய்தான்? அவன் ராஜ்யபாரம் அவருடைய கைகளில் வந்தபோது 2 வசனத்தில் அவன் கர்த்தருக்கு பார்வைக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்தான். அங்கேயே பலிபீடத்தை அகற்றினான், அந்நிய தேவர்களின் மேடைகளை அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை எல்லாம் அகற்றினான். இப்ப திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, நீ திரும்பவும் சுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், We are called to renovate what is already renovated. ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டதை இன்னொரு முறை சுத்திகரிக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், சில காரியங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது பழக்க வழக்கமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஜப நேரங்கள், வேத தியான நேரங்கள், இவைகள் எல்லாம் பழக்கமாய் மாறிவிடுகிறது. அதனுடைய ஆழமான தன்மைகளை நாம் அறிய மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் பரவாயில்லை என்று மாறிவிடுகிறது. இதுல இப்படி இருக்கலாம், அதை மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலைக்குள் வந்து விடுகிறோம். இன்றைக்கு எத்தனை நபர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி இருந்தார்களோ அதை காட்டிலும் இன்றைக்கு பல மடங்கு பாவத்தோடு இணைந்து இருக்கிறது. ஆனால் அதை குறித்து கவனம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் ஆசாவுக்கு நினைப்பூட்டுகிறார், நீ திரும்பவும் சுத்தம் பண்ணு, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ திரும்பவும் சுத்தம் பண்ணு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் அநேக காரியங்களை கொடுத்திருந்தால் அவைகளை நம்ம திரும்பவும் சுத்திகரிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை நேரங்கள், நம்முடைய ஐக்கியங்கள், நம்முடைய பாவ அறிக்கை நேரங்கள், தேவ சமூகத்திலே நாம் திருவிருந்து எடுக்கிறோம் அந்த நேரங்களை யோசித்து பாருங்கள். பழக்க வழக்கமாய் இருக்கிறதா, அல்லது அவைகள் புதுப்பிக்கப்பட்டவைகளாய் இருக்கிறதா? ஒருவேளை நான் 20 வருஷமா கிறிஸ்டியன், 50 வருஷமா கிறிஸ்டியன், எனவே நான் தேவ ஆலயத்திற்கு வருகிறேன் என்பது அல்ல. 50 வருடத்திற்கு முன்பு நீ சுத்திகரிக்கப்பட்டாய், இன்றைக்கு திரும்பவும் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமாக என்ன நினைத்தார் என்று சொன்னால், நாங்கள் மட்டும்தான் 100% தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆண்டவர் அதற்கு ஒரு நல்ல பூமையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்தது, 1 ஆடு காணாமல் போனது என்று சொல்லி உடனே அவங்க நினைக்கிறாங்க, காணாமல் போன ஆடு நாங்கள் அல்ல, நாங்களெல்லாம் 99 நல்ல ஆடுகள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண் 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தால் அதில் 1 காசு காணாமல் போனது. உடனே நினைக்க ஆரம்பித்தார்கள், நாங்கள் காணாமல் போன வெள்ளிக்காசு அல்ல, நாங்கள் 90% நல்ல வெள்ளிக்காசுகள். திரும்ப ஆண்டவர் மூன்றாவது உருவமை சொல்றார். ஒரு மனிதனுக்கு ரெண்டு குமாரர், இப்ப 50-50 வந்து விட்டது. ஒருவன் காணாமற் போனான், ஒருவன் தகப்பனோடு இருந்தார். இப்ப திரும்ப அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் காணாமற் போன மகன் அல்ல, அப்பாவோடு இருக்கிற மகன். திரும்ப ஆண்டவர் ஜூம் போடுறாரு, திரும்ப ஒரு அடுத்த ஜூம் போட்டு காட்டுறாரு. அப்பா கூட இருக்க மகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அப்பா போய் வருந்தி கூப்பிடுறாரு, கோபம் கொண்டான், சண்டை போட்டான், தன் சகோதரனை குற்றம் என்று பறைசாட்ட ஆரம்பித்தான், தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவனாய் காணப்பட்டான். அப்பதான் அவர்களுக்கு தெரிகிறது, ஒருவேளை நாமாகவே நம்மை குறித்து நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பிரியமானவர்கள் ஆண்டவர் ஆசாவின் இடத்துல சொல்கிற, ஆசாவே நீ திரும்பவும் அசுசியானவைகள் ஏதாவது உன் எல்லையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை சுத்தப்படுத்து என்று கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், அவனை சுத்திகரிக்க சொல்லும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொடு, அதே வசனத்தை வாசிங்க, அந்த ஒன்பதாவது வசனத்தை, அருவறுப்புகளை யூதா பெஞ்சமின் கோத்திரம் அனைத்திலும், அடுத்து தொடர்ச்சியை வாசிங்க. போது போதும், இரண்டாவது காரியம் சொல்றாரு, நீ சுத்தம் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன தெரியுமா? நீ எப்ராயிம் தேசம் எல்லாம் போய் நீ யுத்தம் பண்ணி நீ உனக்கென்று அநேக பட்டணங்களை எல்லாம் வெற்றி கொண்டாயே, அந்த பட்டணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், தேவன் குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம் தெரியுமா, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் திறமைக்கு கிடைத்த சவால், இவைகள் எல்லாம் என் சாதனையினுடைய மெடல்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னுடைய சாதனையினால மட்டும் வரலப்பா, நான் உனக்கு தந்தவைகள், அவைகளை குறித்த உனக்கு கவனம் இருக்கிறதா? அவைகள் என் மூலமாக எனக்காக அவைகளில் நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் ஆரம்பிக்கிறார், நம்முடைய வெற்றிகள், நம்முடைய டிராஃபிகள், நம்மிடத்தில் இருக்கிற புதிய புதிய காரியங்கள். நம்ம ஒருவேளை சொல்லலாம், நான் நல்லா படித்து அமெரிக்கா வந்தேன், நான் நல்ல பலன் உள்ளவனாக இருக்கிறேன், அதனால் நல்ல வேலையில் இருக்கிறேன். இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளில் அவைகளும் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது என்கிற உணர்வு இருக்கிறதா? இல்லை நான் ஏன் திறமையில் தான் நிற்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோமா? ஆசாவின் இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஆசாவே நீ மலை பட்டணங்களை எல்லாம் வெற்றி கொண்டாயே, அதற்கு பின்னால் நான் அல்லவா உனக்கு உதவி செய்தேன், நீ அவைகள் எல்லாம் என்னுடைய பலத்தினால் செய்தேன் என்று நினைப்பாய் என்று சொன்னால் அங்கே ஒரு சுத்திகரிப்பு அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் பெற்ற எல்லாவற்றையும் ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், இவைகளை எல்லாம் நீர் எனக்கு தந்தீர், இந்த உணர்வு அவசியமாயிருக்கிறது. அதோடு அவன் நிறுத்திவிடவில்லை. பாருங்க, அதே ரெண்டு நாளாகும் 15:16 15:16 போதும். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்கு பாருங்க, அங்க கோயில் அங்க தோப்புல அருவறுப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவினுடைய சொந்த தாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவன் மனசுல வர்ற என்னென்ன தெரியுமா? இது என் தாய், என் தாயை நான் கனப்படுத்த வேண்டும், என் தாயை நான் நேசிக்க வேண்டும், தாய்க்கு நான் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் தாய் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறாளாம், அவள் அருவறுப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணினபடியினால் அவளுக்கு ராஜ ஸ்திரீ என்கிற பட்டத்தை விட்டு பிடுங்கி போடுகிறான். என்ன சொன்னா தெரியும், நினைத்தான் தெரியுமா, என் தாயாக இருந்தாலும் என் தாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவாள் என்று சொன்னால் என் தாய் என்பதனால் நான் என் தாய் எது செய்தாலும் நல்லது என்று நான் சொல்ல மாட்டேன். என் தாய் தேவனுக்கு பிரியமானதை செய்யவில்லை என்று சொன்னால் என் தாய்க்கு நான் கொடுக்கிற ஸ்தானத்தை விட என் தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த வேத வசனத்துடைய அர்த்தம். தாயை வெளியே தள்ளிவிட அவன் சொல்லவில்லை, தாயை நாம் விட்டு விடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஆசா பார்க்கிறான், தேசத்தில் பாவம் பெருகுவதற்கு தன் தாய் அருவறுப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லும் பொழுது அவன் அந்த கசப்பான வேர் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான். ஒருவேளை நம்முடைய நம்ம சில நேரங்களில் சில நண்பர்களை எல்லாம் வைத்திருப்போம், ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை அகற்றி விடுவது நல்லது. அவர்களுக்கு நம்ம கொடுக்கிற நேரத்தை விட நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க அது எப்படி சார் வாழ முடியும், ஆனால் ஆசா தேவனுடைய சமூகத்தில் நின்று பார்க்கிறான், இந்த தாய் ஒருவேளை அவள் எனக்கு தாய், நான் அவளை நேசிக்க வேண்டும், ஆனால் அதை காட்டிலும் நான் தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே யுத்தத்திற்கு போகிறார்கள், யுத்தத்திலே தோற்று போகிறார்கள். தோற்று போனவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகான் என்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் சாபத்தீடானதை தன்னுடைய அறையில் வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அந்த சாபத்தீடானது உன்னிடத்தில் இருக்கிறபடியினால் நீ என்ன செய்கிறாய், தோற்று போகிறாய். ஆகானையும் அவன் வீட்டாரையும் கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். சாபத்தீடானது தேச ஜனங்களை விட்டு அகற்றப்படுகிறது, அடுத்த யுத்தத்தில் வெற்றி காண்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அதே போலதான் சவுலும் நினைக்கிறான். அவன் என்ன செய்கிறான், தனக்கு எதிர்த்து போராட்டத்திலே வரும்போது அவன் ஆகாவை என்ன செய்கிறான், காக்கிறான். எப்படியாவது ஆகா காக்கப்பட வேண்டும், ஏனென்றால் அவனும் தன்னை போல ஒரு ராஜா. ஆனா சாமுவேல் வந்து சொல்றான், எப்பா ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார், நீ எதிராளியில் ஒருவனையும் விட்டு வைக்க கூடாது என்று சொன்னாரே, நீ உன்னை போல் அவனும் ஒரு ராஜா என்று சொல்லி நீ உன் வீட்டு காவலறையில் வைத்திருக்கிறாயே. சாமுவேல் சொல்லுகிறான், அவனை வெளியே கொண்டு வந்து கொன்று போடு என்று சொல்லி அப்பதான் கற்றுக் கொடுக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எத்தனை முக்கியம். பல நேரங்களில் பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ வெளியரங்கமாய் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு 10 நிமிடம் ஜெபித்து விட்டோம் மாத்திரம் அது போதாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு பூரணமான சுத்திகரிப்பு, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார், அதற்கு ஒரு பரிசுத்தம். இரண்டாவது காரியம், அங்கே ஆண்டவர் ஆசாவின் இடத்துல சொல்றார், அது என்ன காரியம் தெரியுமா, அதே வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள், 9வது வசனத்தின் கடைசி 3 வரி. இல்ல, அதுக்கு முந்தின வசனம் 8வது வசனத்தில் கடைசி. ரெண்டாவது காரியம் அவன் என்ன செய்தான் பாருங்க, கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். கர்த்தருடைய பலிபீடம், கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பலிபீடம் எங்க இருக்கும், ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்னால பலிபீடம் இருக்கும், அங்கதான் பலி செலுத்துவார்கள். அங்கே வந்தவுடன் ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பிப்பார்கள். தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கேற்ற பலியை செலுத்துவார்கள். ஆனால் இப்ப அங்க பலிபீடம் எப்படி இருக்கிறதாம், அங்கே கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், we have to renew the altar. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த பலிபீடம் எதன் அடையாளம், வேதத்திலே சில பலிபீடங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஒரு பலிபீடம், ஆபிரகாம் தன் மகனை அங்கே அழைத்து கொண்டு போகிறான், ஆண்டவர் காண்பிக்கிற இடம் வந்துவிட்டது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான், தன் மகனை அங்கே கிடத்தினான், அவனை பலி செலுத்தும்படி தன்னுடைய கத்தியை உயர்த்தினான். ஆண்டவர் சொல்றாரு, வேணாம்பா போதும் நிறுத்து என்று சொல்லுகிறார். பலிபீடம் என்பது தன் முழு அர்ப்பணம். நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறோமா அல்லது அரை குறையாய் அர்ப்பணம் செய்திருக்கிறோமா? பலிபீடம் முழு அர்ப்பணத்தின் அடையாளம், the complete surrender, that is called altar. இன்னொரு பலிபீடத்தை நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் ஆதியாகமம் 12:8 அவன் பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை ஆராதிக்கிறான். பலிபீடம் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது. தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனை தொழுது கொள்கிறவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். பலிபீடம் புதுப்பிக்கப்படுதல் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற ஆராதனை ஆவியோடும் உண்மையோடு இருக்கிறதா, யாரோ ஒருவர் என்னை பார்க்கிறதற்காக நான் ஆராதிக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் மற்றவர்களுடைய ஆராதனைகளை குறித்து நிறைய காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் பேச விரும்பும் பொழுது நீ ஆராதிக்கிற ஆராதனை உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா, ஆவி இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறான். That reminds த வர்ஷிப். இன்னொரு பலிபீடம் இருக்கிறது, கிதியோன் அங்கே பலிபீடத்தில் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனோவா ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அது என்ன பலிபீடம் தெரியுமா? மனோவா ஒரு பல வருடங்கள் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தேவ தூதன் கொண்டு வருகிறான், வந்து சொல்றான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பானியா, அவன் இப்படியெல்லாம் இருப்பான் என்று சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ சொல்றதும் உண்மையா, இப்பெல்லாம் நடக்குமா? அப்ப நான் உமக்கு ஒரு விருந்து செய்ய வேண்டும். உடனே வீட்டுக்குள் ஓடுகிறான், மாவை எடுத்து பிசைகிறான், ஒரு இளம் கன்றுக்குட்டியை அடித்து நல்ல ஆகாரத்தை உண்டு பண்ணி கொண்டு வருகிறான். அவர் காண்பிக்கிற இடத்தில் வைக்கப்படுகிறது. வைத்தவுடன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அதை பட்சிக்கிறது. அப்ப அவன் பயப்படுகிறான், ஐயோ நான் தேவனுடைய பிரசன்னத்தை கண்டேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆல்டர் that reminds we are called to honor God. தேவனை கனப்படுத்துகிற ஒரு நிலை அவசியம் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். பலிபீடத்திற்கு முன் நிற்கும் பொழுது தேவனுடைய பலிபீடத்தை குறித்த ஒரு கணம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து. ஒருவேளை பலிபீடம் என்பது ஒரு அர்ப்பணத்தின் அடையாளம், பலிபீடம் என்பது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, பலிபீடம் என்பது தேவனை கனப்படுத்துவது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது? ஒருவேளை எல்லாரை போல நானும் அர்ப்பணித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது எல்லாரை போல நானும் ஆராதிக்கிறேன், எல்லாரும் சொல்றாங்க கடவுள் ரொம்ப நல்லவர், நானும் கடவுள் நல்லவர் என்று கத்திக் கொண்டிருக்கிறேனா? என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி உண்மையிலே தேவனுக்கு ஒரு கணத்தை நான் கொடுக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக எலியா நின்று கொண்டு சொல்லும் பொழுது, பகல் முழுவதும் அவர்கள் எந்த பலிபீடத்திற்கு முன்பாக நின்று கதறினாங்களோ அந்த பலிபீடத்தை அவன் செப்பன் அதை சீர்படுத்துகிறான். அந்த பலிபீடத்தை அவன் என்ன செய்கிறான்? புதுப்பிக்கின்றான். சின்ன ஜெபம் சொல்லுகிறான், பரலோகத்தின் அக்கினி இறங்கியது, அங்கே பட்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். பலிபீடம் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் மனாசே பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் 37 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 16 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னும் கிதியோன் பலிபீடத்தை செப்பனிடுகிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்கிறோம், கிதியோன் பலிபீடத்தை என்ன செய்கிறான்? அவன் புதுப்பிக்கின்றான். யெகோவா ஷலோம் என்று பெயரிடுகிறான். தேவன் பேச ஆரம்பிக்கின்றான். அவ்வளவு நேரம் அவன் பயந்து கொண்டிருக்கிறான், ஐயோ நான் என்ன செய்வேன்? பலிபீடத்தை கட்டுகிறான், பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். அதற்கு முன்பாக நின்று கொண்டு அதற்கு ஒரு பெயர் சொல்லுகிறான். தேவன் பேச ஆரம்பிக்கிறார். வாசியுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் 24-25 வசனங்கள். போதும். பிரியமானவர்களே, அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது, அதை நாம் இன்னொரு காலத்தில் சிந்திக்கலாம். ஆனால் அவன் அங்கே பலிபீடத்தை அவன் என்ன செய்கிறான்? செப்பனிடுகிறான், புதுப்பிக்கின்றான். அந்த இரவில் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து, வேலை ஸ்தலங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இதெல்லாம் என்ன உம்முடைய சித்தம் என்று தெரியவில்லை. பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுது தேவன் பேச ஆரம்பிப்பார். என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாமாகவே ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் இல்லை பிரியமானவர்களே, தேவன் எதை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க அவர் நம் அருகில் வந்து நிற்பார். அதை தான் பலிபீடம் செப்பனிடும் பொழுது நடைபெறுகிறது. நிறைவாக இங்கே ஆசா முதலாவது தேசத்தை சுத்தம் செய்தான், இரண்டாவது பலிபீடத்தை சுத்தம் செய்தான். இப்பொழுது நின்று கொண்டு தேவனுடைய அதிசயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். So receiving the blessings of God's promise, ஆண்டவர் சொன்னதை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 9 வசனத்தில் சுருக்கமாக சொல்ல போனோம் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஜனங்கள் எல்லாரையும், யூதா பெஞ்சமின் ஜனங்கள் எல்லாரையும் வாருங்கள் என்று அழைக்கிறான். ஒரு பெரும் திரள் கூட்ட மக்களை அழைக்கிறான். ஒருவேளை 2 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 15 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது அவனுக்கு எப்படி சொல்றார் பாருங்க, வாசியுங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் சகல மனிதரே, போதும் போதுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆசாவுக்கு சொல்லுகிறார், ஆசா தான் பெற்றுக்கொண்ட வார்த்தை தன்னோடு கூட நின்று விடக் கூடாது என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும் என்று அழைக்கிறான். ஒருவேளை அவன் ஒரு ராஜாவாக இருந்ததுனால ஒரே ஒரு ஒரு தகவல் கொடுத்தா போதும், முழு தேசத்து ஜனங்களும் வந்து ஓரிடத்தில் இணையக்கூடும். நம்ம நினைக்கலாம், நம்ம கூப்பிட்டா யார் வருவா, நம்ம கூப்பிட்டா நம்ம குடும்பமே வராது. சில நேரங்களில் கணவன் கூப்பிட்டா மனைவி கூட போதும் போதும், உங்கள் பேச்சை கேட்டு நடந்தால் என்ன ஆகிறது. ஆனால் ஆசா அப்படி நினைக்கவில்லை. ஆண்டவர் கூப்பிடுகிறார், என்னோடு கூட நிற்க வேண்டும், நான் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை கேட்டு ஆசா நினைக்கிறான், என் ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை உரியது என்று நினைக்கிறான். எல்லாரையும் அழைக்கிறான், எல்லாரும் வாருங்கள். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அது நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அதே காரியங்களை சொல்ல தேவன் விரும்புகிறார் என்பதை ஆசா புரிந்து கொண்டான். அவன் ராஜாவாக இருந்ததினால் எல்லா ஜனங்களையும் கூட்டுகிறான். இப்ப ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க, வந்த மாத்திரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, வந்தவர்கள் எல்லாம், இப்ப நான் உங்களெல்லாம் கூப்பிடுறேன் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு, எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தது யாரை பார்ப்பீர்கள், என்னதான் பார்ப்பீங்க. ஆனா ஆசா எல்லாரையும் கூப்பிடுகிறான். ஜனங்கள் எல்லாம் வந்து, ஜனங்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா, வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டார்கள். எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்கள், கூப்பிட்டது ஆசா, கூப்பிட்டது ராஜா, வந்தவர்கள் ராஜாவினிடத்தில் இருக்கிற ஆண்டவரை கண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் அழைக்கும் பொழுது, நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது தேவன் வெளிப்படுகிறார். அப்ப அவன் என்ன செய்தான், தனக்கு கொடுக்கப்பட்டதை, he started exercising, தனக்கு கிடைத்த வேதத்தை மற்றவர்களுக்கு சொன்னான், தனக்கு கிடைத்த வேத வசனத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அவன் என்ன செய்யவில்லை, தடையாக இருக்கவில்லை. பவுல் அதைதான் சொல்றாரு, அநேக மிஷனரி பிரயாணங்கள் எல்லாம் போகிறார், எதற்காக, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க அதுக்கு முன்ன என்ன செய்யணும், போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பல நேரம் நினைக்கிறோம், இல்ல இல்ல ஆண்டவரே நான் வந்துட்டேன் போதும், இல்லை. ஆசா தன் ராஜாவாக இருந்தும் ஜனங்களை அவன் கூப்பிட்டுகிறான், ஜனங்கள் எல்லாம் வந்து அவனோடு இருக்கிற தேவனை கண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேத வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நீங்களும் நானும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஜனங்கள் நம்மை அல்ல, நம் பலத்தை அல்ல, நம்முடைய உயர்வை அல்ல, நம்முடைய அந்தஸ்தை அல்ல, நம்முடைய இருப்பிடத்தை அல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவனை காண்பார்கள். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்மை பார்த்தவுடன் மக்கள் நினைக்கிறாங்க, அவர் வைத்திருக்கிற உடைமைகள் அல்லது அவரிடத்தில் இருக்கிற திறமைகள், அவரிடத்தில் இருக்கிற உச்சிதங்கள், பல இடங்களில் பேச கேட்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆசாவை பார்க்க வந்தவர்கள் ஆசாவினுடைய ராஜ்ய பாரத்தை குறித்தோ, ஆசாவினுடைய உயர்வை குறித்தோ, ஆசாவின் வாழ்க்கை முறையை குறித்தோ சொல்லவில்லை, அவனோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கப் போகிறேன். ஈசாக்கு தன் தகப்பன் காலத்தில், தகப்பன் அநேக, ஆபிரகாம் அநேக நீரூற்றுகளை எல்லாம் வெட்டி வைத்திருந்தார். அதையெல்லாம் பெலிஸ்தியர் என்ன செய்தார்கள், தூர்த்து போட்டு விட்டார்கள். அதன் பிறகு இவன் காலம் வருகிறது, பஞ்ச காலம் வருகிறது, இவன் விதை விதைக்கிறான், தேசத்தில் இவனுடைய விதைகள் எல்லாம் 100% வளருகிறது. ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இவன், ஜனங்கள் நினைக்கிறாங்க இவன் வெட்டின அநேக நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள். ஆதியாகமம் 26 நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே கேதாரில் போய் அவன் என்ன செய்கிறான், அங்கே மேய்ப்பர்கள் வந்து சண்டை போடுகிறார்கள், இவனுடைய இவன் செய்த வேலைகளை எல்லாம் அவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள். அப்ப நினைச்சா இன்னும் கொஞ்சம் இவனை ஃபோர்ஸா இது பண்ண ஊரை விட்டு ஓடிடுவான்னு. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஈசாக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துல போய் இவன் நீரூற்று, மற்றவனோன்னா தண்ணி வராது, இவனோன்னா தண்ணி வரும், நல்ல நீரூற்று, ஏ இது எங்களுதுன்னு சொல்லி பிடுங்கிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது அவனை குறித்து, யாராவது வாசியுங்கள் ஆதியாகமம் 26:28 ஆதியாகமம் 26:28 அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நினைச்சாங்க இவனை, இவனோடு வாக்குவாதம் பண்ணினால் ஓடி போவான், இவனை துரத்தினா ஓடிடுவான், மிரட்டினா மடிந்துடுவான், பயந்து போவான், தடுத்துட்டா வேலையை நீ செய்ய மாட்டேன்னு நினைத்தார்கள். ஆனால் எந்த ஜனங்கள் இப்படி நினைத்தார்களோ அவர்களே சொல்கிறாங்க கடைசியாக ஈசாக்கு, தேவன் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறதை உலகம் காணும். தேவன் நம்மோடு இருக்கிறதை, சவுல் யுத்தத்திற்கு தாவீதை அனுப்பும்போது கர்த்தர் உம்மோடு இருப்பாராக என்று ஜெபிக்கின்றான். யுத்தம் முடிந்து அவன் கோலியாத்தை மடங்கடித்து திரும்பி வருகிறான். சவுல் பயப்படுகிறான், தேவன் தாவீதோடு இருக்கிறார் என்று கண்டு. அவன் முதல்ல ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு சாதாரணமா தெரிந்தது. எல்லாரும் ஜெபிக்கிறப்பல ஜெபித்து அனுப்புறான், போப்பா யுத்தத்துக்கு, இவனுக்கு தெரியும் எதிர்த்து வந்திருக்கிறவன் பலசாலி. ஆனால் அவன் மடங்கடித்து திரும்பி வரும்போது சவுல் பயந்து போய் தாவீதை பார்க்கிறான், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவ்வப்போது வந்து போகிறவராக அல்ல, அவர் நம்மோடு இருக்க முதலாவது நம்முடைய எல்லைகள் எங்கும் ஒரு சுத்திகரிப்பு, தேவனுடைய பலிபீடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்திருக்க முடியும். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று, எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எலி என் மேல் இறங்கையனே என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுக்கு அர்ப்பணிப்போம்.